ஓகே, அதில் அந்த ஸ்லோகம் யார்,
பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 2 பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணாம் நமஸ்கிருத்யாம் நரம் சைவ நரோத்தமாம் தேவீம் சரஸ்வதீம் வ்யாசம் ததோஜயாம் உத்திரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யாம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம், தம் ததா கிருபயா விஷ்டம், அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், விஷீதந்தம் இதம் வாக்கியம், விஷீதந்தம் இதம் வாக்கியம். உவாச மதுசூதனா, உவாச மதுசூதனா, சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம், அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், விஷீதந்தம் இதம் வாக்கியம், உவாச மதுசூதனா. சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம், அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், விஷீதந்தம் இதம் வாக்கியம், உவாச மதுசூதனா. சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம், அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், விஷீதந்தம் இதம் வாக்கியம், உவாச மதுசூதனா. சஞ்சய உவாச தம் ததா கிருபயா விஷ்டம், அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம், விஷீதந்தம் இதம் வாக்கியம், உவாச மதுசூதனா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜாய் ஸ்ரீல பிரபுபா. அதுக்கு ஜாய். சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். பொருளுரை, பௌத்தீக இரக்கம், கவலை, கண்ணீர் ஆகியவை தன்னை பற்றிய, அதாவது ஆத்மாவை பற்றிய உண்மையை அறியாததன் அறிகுறிகளாகும். நித்தியமான ஆத்மாவிற்கு இரக்கம் கொள்வதே தன்னை உணர்வதாகும். இப்பதத்தில் மதுசூதனா எனும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மது எனும் அரக்கனை கொன்றவர். எனவே தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து எனும் அரக்கனை அவர் கொல்ல வேண்டுமென அர்ஜுனன் விரும்பினான். எங்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை. நீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரிதாபப்படுவது அர்த்தமற்றதாகும். அறியாமை கடலில் விழுந்த மனிதனின் வெளிப்புற உடையை, அதாவது ஸ்தூல உடலை காப்பதால் மட்டும் அம்மனிதனை காப்பாற்றிவிட முடியாது. இதை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்புற ஆடைக்காக கவலைப்படுபவன் சூத்ரன், அதாவது தேவையின்றி வருந்துபவன் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனன் ஒரு சத்திரியன். அவனிடம் இத்தகைய நடத்தை எதிர்பார்க்கப்படவில்லை. இருப்பினும் அறியாமையில் உள்ள மனிதனின் கவலையை போக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் முடியும். இக்காரணத்துக்காகத்தான் அவர் பகவத்கீதையை பாடினார். உயர் அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இவ்வத்தியாயம் ஜடவுடல் ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன்னுணர்வு அடையும் முறையை கற்பிக்கின்றது. எவ்வித பலனின் மீதும் பற்றுதல் கொள்ளாமல் தன்னை பற்றி உண்மையான கருத்தில் நிலை பெற்றிருப்பவனுக்கு இத்தகு தன்னுணர்வு சாத்தியமாகும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா தத்வரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மையம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதாம் சதகனா ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகனலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரி. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் முதலாவது ஸ்லோகம். சஞ்சயன் கூறினார், சஞ்சய் உவாச்ச, தம் ததா கிருபையா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விசீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா. சஞ்சயன் என்ன சொல்ற, நம்ம கடந்த சில வாரங்களா பகவத்கீதை முதலாவது அத்தியாயத்திலுடைய கதைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அங்க குருஷேத்திர யுத்த காலத்தில் என்ன நடந்துட்டு இருந்தது அதை பற்றியெல்லாம் நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம். எப்படி ரெண்டு படைகளுக்கு நடுவில் கிருஷ்ணர் ரதத்தை கொண்டு போய் நிறுத்தின உடனே கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா யாரெல்லாம் வந்திருக்காங்க பார், பீஷ்மர் துரோணர் பிரமுகதா, பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் இவங்கெல்லாம் அவனுடைய போர் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் தன்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களை பார்த்த உடனே அவன் உற்சாகமாக தான் வந்தான் யுத்தம் செய்கிறதுக்காக, ஆனால் எதிர்த்தரப்பில் வந்து நின்று இருக்கிறவங்களை பார்த்த உடனே அர்ஜுனனால் அந்த யுத்த பூமியில் நிற்க முடியாது. என்ன சொல்கிற, திருஷ்டேமம் சஜனம் கிருஷ்ணா யூஸ்வம் சமபாஸ்திதம் சீதத்தி மமகாத்ராணி முகம் ச பரிசுஷதி. கிருஷ்ணா என்னால் இங்கே நிற்க முடியல, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, கையெல்லாம் நடுங்குது, வாயெல்லாம் வறண்டு போச்சு, என்னுடைய காண்டிமன் கையிலேருந்து நழுவுது, நம்ம ஏன் இந்த யுத்தம் செய்யணும், இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்களாக இருக்காங்களே, என்னுடைய தாத்தா, என்னுடைய குரு, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மைத்துனர்கள், என்னுடைய மாமாக்கள், இவங்க கூட யுத்தம் செய்யறதுல என்ன லாபம் நமக்கு அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் இந்த யுத்தம் வந்து நியாயம் இல்லை, இந்த யுத்தம் அவருக்கு சந்தோஷம் தராது அப்படின்னு வாதம் செய்கிறார். உண்மையில் அர்ஜுனன் அறியாமையினால் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னி வரக்கூடிய ஸ்லோகங்களில் தெரிஞ்சுக்கிருக்கிறோம். ஏன் அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார், எதனால் சொல்கிறார் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன், உறவினர்களாக இருக்கிறதுனால இல்லையா. அப்போ அர்ஜுனன் அவங்க தன்னுடைய உறவினர்களை உடல் ரீதியான பந்தத்தினால உடல் மேல உள்ள பற்றுதலால அவங்களை அடையாளம் காண்றார். ஆனால் உண்மையில் அர்ஜுனன் அவருக்கு இந்த யுத்தம் சந்தோஷம் தராது, இந்த யுத்தமானது தன்னுடைய எதிரிகளை கூட செய்யக்கூடிய யுத்தம் வந்து அவருக்கு சந்தோஷம் தராதுங்கிறத கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அந்த எதிரிகள் யாரும் இல்லை, அவங்க சொந்தக்காரங்க தான். அப்போ இந்த யுத்தம் எனக்கு சந்தோஷம் தராது, அப்படி எனக்கு சந்தோஷம் தராத விஷயத்தை ஏன் என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் வாதம் செய்கிறார். கிருஷ்ணர் வந்து கோவிந்தன், கோனா புலன்களுக்கெல்லாம் இன்பம் தருபவர். கிருஷ்ணா நீங்கள் புலன்களுக்கு இன்பம் தருபவர், நீங்கள் ஏன் புலன்களுக்கு வருத்தத்தை தரீங்க. கிருஷ்ணருடைய பேர் கோவிந்தன், கோவிந்தன் சொன்னால் புலன்களுக்கு இன்பம் தருபவர். கிருஷ்ணா நீங்களோ புலன்களுக்கோ இன்பம் தருபவர், அப்புறம் ஏன் என்னுடைய புலன்களுக்கு நீங்கள் வருத்தத்தை தரீங்க, இதை செய்ய சொல்லி ஏன் என்ன தூண்டுறீங்க அப்படின்னு அர்ஜுனன் வாதம் செய்கிறார். உண்மையில் நம்மளுடைய நோக்கம் வந்து பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது தான். எப்போ பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துகிறோமோ அப்போ நம்முடைய புலன்களும் திருப்தி ஆகிடும். நம்ம புலன்களை வந்து நேரடியாக திருப்திப்படுத்த முடியாது, அது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். நம்ம என்ன தான் நம்ம புலன்களை சந்தோஷப்படுத்த நினச்சாலும் திருப்தி அடைகிறதே இல்லை. நம்ம ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உயர்ந்த குடும்ப பணக்கார குடும்பத்தில் இருக்காங்களோ, அவங்க எந்த நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சில சமயம் ஏழை குடும்பமாக இருக்கலாம், நடுத்தர குடும்பமாக இருக்கலாம், இல்லை பணக்கார குடும்பமாக இருக்கலாம். அந்த ஓரொரு நிலையில் வாழக்கூடியவங்க கூட தங்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை தன்னை சார்ந்தவங்களை தன்னுடைய உறவினர்களோட புலன்களை திருப்திப்படுத்துக்கோ முயற்சிக்கிறாங்க, ஆனால் அவங்க திருப்திப்படுத்தவே முடியாது இல்லையா. 5000 சம்பளம் வந்தால் அது பத்தலை, 10000 வேணும்னு விரும்புவாங்க, 10000 வந்தால் அதுவும் பத்தாது, 20000 வந்தால் அதுவும் பத்தாது. இப்படி நம்முடைய பேராசைங்கிறதுனால, பேராசையோட உந்துதலால் என்ன பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. அப்போது அப்படி அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எவ்வளோ வந்தாலும் நம்ம மனசு நம்ம புலன்களும் திருப்தி அடையாது. அப்போ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் என்னுடைய புலன்களை என்னால் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நான் வந்து கிருஷ்ணருடைய சேவகன், அல்லது நான் கிருஷ்ணருடைய ஒரு அம்சம், அப்போ கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்திட்டேன்னா என் புலன்கள் தானாக திருப்தி அடைஞ்சிருமே அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிடணும்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் பகவத்கீதையில 5வது அத்தியாயத்தில் கடைசியில் கிருஷ்ணர் சொல்றார், பக்தாராம் ஏக்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாவாம் சாந்தி மிருச்சதி. சாந்தி மிருச்சதினா எப்பவுமே நமக்கு அமைதி சந்தோஷம் இருக்கும். எப்போ நமக்கு அமைதி சந்தோஷம் இருக்கும், போக்தா அப்படின்னா அனுபவிப்பாளர். போக்தா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கு வந்து அனுபவிப்பாளர். இப்போ நம்மளை எல்லாம் நம்ம அனுபவிப்பாளர் நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சந்தோஷமே வராது. ஏன்னா நமக்கு நமக்கு எவ்வளோ அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணால் கூட அதில் திருப்தி வராது. எந்த புலன்பு விஷயம் எடுத்துட்டாலும் அதில் நமக்கு திருப்தியே வராது. ஏன்னா நம்ம உண்மையான அனுபவிப்பாளர் கிடையாது, நம்ம எல்லாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணர் தான் உண்மையான அனுபவிப்பாளர். அதனால தான் கிருஷ்ணர் சொல்ற போக்தாரம் யக்ய தபசாம், எல்லா யாகங்களையும் தவங்களையும் எல்லாத்தையும் அனுபவிப்பவன் நானே. கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பவர். போக்தாராம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் அப்படின்னா நம்மளுடைய நன்மை விரும்பி, உண்மையான நம்மளுடைய நன்மை விரும்பி கிருஷ்ணர் தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணர் தான் உண்மையான நன்மை நம்மளுடைய நன்மை விரும்பின்னு, மற்றவங்களாம் யாருக்கு நமக்கு நன்மையை செய்யறது இல்லையா அப்படிங்கிற நம்ம கேள்வி வரலாம். நீங்க சொல்றீங்க கிருஷ்ணர் தான் உண்மையான நன்மை விரும்பினேன், நான் சொல்லல, பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றார் சுகிருதம் நான் தான் எல்லாருக்கும் சர்வபூதானம் எல்லா உயிர்வாடிய நண்பனும் உண்மையான நலன் விரும்பியும் அவர் தான் சொல்றார் கிருஷ்ணா. அது எப்படி நம்ம ஒரு உதாரணத்தோட புரிஞ்சிடுவோம். பிரபுபாதர் அடிக்கடி அவரோட உபன்யாசத்தில் இந்த உதாரணத்தை தருவார். என்ன தருவார்னா, நம்ம வந்து ஒரு பறவை மேல, ஒரு பறவைக்கு நன்மை விரும்புறோம், அந்த பறவை மேல நம்ம ரொம்ப பிரியமா இருக்கும். புறாவோ, புறா, லோபர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து வீட்டில் வளர்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பறவை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக விதவிதமான பறவைகள் எல்லாம் வச்சுட்டு கூண்டில் வச்சு அந்த பறவையை வளர்ப்பாங்க. அப்படி அந்த பறவை வளர்க்கும்போது அதுக்கு நிறைய அலங்காரப்படுவாங்க அந்த கூண்டுக்கு. அந்த கூண்டை அடிக்கடி தொடச்சி வைக்கிறது, அந்த கூண்டுக்கு மேலே நிறைய அலங்கார ஆபரணங்கள்லாம் பதிக்கிறது. இப்போ ஒரு கூண்டு பண்ணுறோம், ஒரு பணக்காரனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணக்காரன் வந்து ஒரு பெரிய வெள்ளி எல்லாம் தங்கத்தால் ஒரு கூண்டு பண்ணுறார். தங்கத்தினாலே ஒரு கூண்டு பண்ணி அந்த கூண்டில் நிறைய முத்து பவளம் இதெல்லாம் பதிச்சு உள்ளே அந்த குருவி வச்சிடுறார். அப்போ அந்த குருவி சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது. என்ன செஞ்சால் அந்த குருவி சந்தோஷமாக இருக்கும்? ஒரு கூண்டை விட்டு திறந்து விட்டுடும். கூண்டை விட்டு திறந்து விட்டால் அந்த குருவி எங்கே வேணாலும் போய் சந்தோஷமாக இருந்துக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இந்த கூண்டுக்குள்ளே வச்சு இந்த குருவியை பார்த்துக்கிறதுனால தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த கூண்டுக்குள்ளே கிளி வந்து அது வேணால் நினச்சிக்கலாம், நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய எஜமான பார்த்துக்கிறான்னு. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த கூண்டை விட்டு திறந்த உடனே அந்த கிளி ரொம்ப சந்தோஷமாக பறந்து போகுது. அந்த மாதிரி ஜீவாத்மாங்கிற நம்ம ஒரு பறவை மாதிரி, அந்த பறவையான ஜீவாத்மா இந்த உடல்கிற கூண்டில் மாட்டின்றோம். இந்த ஜீவாத்மா வந்து இந்த உடல்கிற ஒரு கூண்டு எடுத்து அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அதனால் இந்த ஜீவாத்மாவுக்கு வெளியில் என்ன உதவி பண்ணாலும் அந்த ஆத்மாவை சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம அறியாமையினால் யாரோ கஷ்டப்படுறாங்க அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா சந்தோஷமாயிடுவாங்க, இல்லை சாப்பாடு கொடுத்தா சந்தோஷமாயிடுவாங்க, இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேலை கிடைச்சா சந்தோஷமாயிடுவாங்க, இல்லை கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறாங்க கல்யாணமானால் சந்தோஷமாயிடுவாங்க, இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்களுக்கு உதவி செய்தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா தீரவே தீராது. நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஒருத்தர் சின்ன குழந்தையில் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க உதவி பண்ணுவோம், அப்புறம் அவர் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது வேறு விதமான கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்து வேறு விதமான கஷ்டம் இருக்கும். இப்படி இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டால் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்னதான் வழி, ஜட உடல் எடுத்தால் நான் கஷ்டப்படணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு உதவாமல் இருக்க முடியுமா? உதவி செய்கிறவங்களாம் முட்டாள்களா? இப்போ ஒருத்தருக்கு இப்போ நிறைய பேர் அன்னதானம் போடுறாங்க, அன்னாத சத்திரம் கட்டுறாங்க, ஆசிரமம் வச்சு நடத்துகிறாங்க, குழந்தைகளுக்கு பாட புஸ்தகம் கொடுக்குறாங்க, நோட் புக்கு சீருடை எல்லாம் கொடுக்குறாங்க, அப்போ அவங்கெல்லாம் முட்டாள்களா அப்படின்னு கேள்வி எழலாம் நம்ம இல்லையா? உடலுக்கு உதவி செய்கிறது நல்லதானே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க உதவி செய்கிறோம் இல்லையா, அது நல்லது தான். ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த உதவி இருக்குது. இந்த உடலுக்கு உதவி செய்கிறத விட அந்த உடல் உள்ள ஆத்மாவுக்கு உதவி செய்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பேர் உதவி, பரோபகாரம்னு சொல்கிறது. பரோபகாரம் என்னதுன்னா அந்த ஆத்மாவுக்கு அது யாருன்னு சொல்லி கொடுக்கறதா. இல்லாட்டி என்னாலும் நம்ம என்னதான் அந்த உடலுக்கு உதவி செய்தாலும் அது தற்காலிகம் தான், நிரந்தரமா இருக்க போறதில்ல. எப்படி ஒரு நாள் ஆத்மா அந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும் இல்லையா? நான் என்னதான் இந்த உடலை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் நான் இந்த உடலை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும். இந்த உடலுக்கு புதுசு புதுசா நகைகள் போடலாம், பியூட்டி பார்லர் போய் எனக்கு இளமையா இருக்கிற மாதிரி அழகு பண்ணிக்கலாம், 60 வயசுக்கு மேலானா கூட ஹிப் இந்த இதெல்லாம் வச்சுட்டு சினிமாவில் நடிக்கலாம், மேக்கப் சாங்கெல்லாம் போட்டுக்கலாம், பியூட்டி பார்லர் போய் நான் அழகா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். ஆனா இந்த உடலை தக்க வச்சுக்க முடியாது. அப்ப இந்த உடலுக்கு என்ன உதவி செய்தாலும் அது தற்காலிகமானதுதான். இப்ப நிரந்தரமான உதவி என்னது? அந்த ஆத்மாக்கு செய்யக்கூடிய உதவி தான். அதுதான் இங்க பொருளுடன் பிரபா சொல்றாரு. பொருளுடைய பிரபா என்ன சொல்றாரு? ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டார். நம்ம ஒரு குளத்து பக்கமா போறோம், குளத்துல ஒருத்தர் தவறி விழுந்துட்டார். கரையில ஒரு 4-5 பேர் நின்றுருந்தாங்க. கரையில 4-5 பேர் நின்றுருந்து ஒருத்தர் பேசுறார், இவர் குளத்திலிருந்து வெளியே வந்தோடனே இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா? இன்னொரு நினைச்சிட்டு இருக்காரு, இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாடுமே, வேற ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவோம் நம்ம. ஒருத்தர் ட்ரெஸ் வாங்கி தரலாம்னு நினைக்கிறார், ஒருத்தர் சாப்பாடு போடலாம்னு நினைக்கிறார், ஒருத்தர் உன்னோட வீட்டுக்கு கூட்டின்னு போய் அவருக்கு ஏதாவது நல்லா கவனிச்சிக்கலாம்னு நினைக்கிறார். ஆனா இன்னொருத்தர் ரெண்டு பேரும் உடனே குளத்துக்குள்ள குதிச்சிடுறார். குதிச்சு அவரை தண்ணியிலிருந்து மேலே கொண்டு வர்றார். இது எது புத்திசாலித்தனம்? அவன் உயிருக்கா போராடிட்டு இருக்கான், தண்ணியில முங்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு வெளியில வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா, துணிமணி வாங்கி கொடுக்கலாமா, வீட்டுக்கு கூட்டின்னு போலாமா அப்படின்னு நினைக்கிறத விட உடனே குளத்துல குதிச்சு அவனை காப்பாற்றணும். அதுதானே புத்திசாலித்தனம். அந்த மாதிரி ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த சரீரை எடுத்துட்டு ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தர்ஷனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதை மாறி மாறி செஞ்சுட்டே இருக்கும். சில சமயம் பிறக்கிறோம், சில சமயம் இறக்குறோம், இதுக்கடையில் வயோதிகமாது நோய் வாய்ப்படுறோம் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் தற்காலிகமான உதவி செய்யறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்கா? இல்ல, பெரிய உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த பிறப்பு இறப்புலேருந்து அவரை விடுவிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல தற்காலிகமா உதவி செய்யறது புத்திசாலித்தனமா? அதான் இன்னொரு உதாரணம் பிரபுபாதர் அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்லுவார். பிரபுபாதர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பையன், அந்த பையனுக்கு காயம் ஆயிடுச்சு, காயம் பட்டு ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, வியாதி வந்து அந்த வியாதி பரவி பயங்கரமா வேதனை அனுபவிச்சுருக்கான், உயிர் போற வலி, பயங்கர வலி. அப்போ அவனுடைய சொந்தக்காரங்களாம் அவனை சுற்றி உக்காந்துட்டாங்க. உக்காந்துட்டு ஒருத்தர் அந்த புண்ணு மேல ஊதி விடுறாங்க, அவனுக்கு எரியுது வலிக்குதுன்னு சொல்லி புண்ணு மேல அப்படியே மெதுவா ஊதி விடுறாங்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. இன்னொருத்தர் அந்த மயிர்பீலி இருக்கு இல்லையா, மயிர்பீலி வச்சு அப்படியே மெதுவா அது மேல வருடி விடுறாங்க, அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு சுகமா இருக்கு. இன்னும் கொஞ்சமா அவனை சுற்றி உட்காந்து அவனை ஆறுதல் சொல்றாங்க, அது இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்கு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேதனை. இதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம் தருமா? உண்மையாலுமே அந்த நேரத்துக்கு சந்தோஷம் தரும் இல்லையா? புண்ணு மேல மருந்து போடுறதுனாலயோ, இல்ல புண்ணு மேல அப்படியே மயிர்பீலி வச்சு தேய்க்கிறதுனாலயோ, இல்ல ஊதி விடுறதுனாலயோ, இல்ல அவன் மக்கள் சுத்தி உட்காந்து அவனை கவனிச்சுக்கிறதுனாலயோ, அவனுக்கு சாப்பிட கொடுக்கறது, அவன் பக்கத்திலே இருக்கிறது, அவனை சமாதானப்படுத்துறது, இதெல்லாம் தற்காலிகமான தீர்வு தான். நிரந்தரமான தீர்வு என்னது? டாக்டர் கூட்டிட்டு வந்து உடனே அறுவை சிகிச்சை பண்ணிடு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சு, அதுக்கு வந்து சும்மா உட்காந்து அழுதுட்டோ இல்ல அவனை ஆறுதல் சொல்லிட்டோ இல்ல மருந்து மயிர்பீலி வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறத உடனே டாக்டர் கூட்டிட்டு என்ன பண்ணணும்? அதை ஆபரேஷன் பண்ணி. அது வந்து அந்த பையனுக்கு வேதனை தான் இல்லையா? வலிக்குமா இல்லையா? ஆபரேஷன் பண்ணும்போது பயங்கர வலி இருக்கும், தாங்கவே முடியாது, உயிர் போற வலி இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாரு? அந்த பையனோட அப்பா வந்து டாக்டர் கூட்டின்னு வந்துட்டார் ஆபரேஷன் பண்றதுக்காக. சுத்தி உள்ளவங்கள விட மாட்டேங்கிறாங்க, ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு வலிக்கும், அவன் அழுவான், அவனால தாங்க முடியாது, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது புத்திசாலித்தனமா? இப்போ தற்காலிகமா வலி அனுபவிச்சுட்டே இருக்கான், இதுக்கு தீர்வே கிடையாது. ஆனா டாக்டர் வந்து டபார்ன் அந்த இடத்த கட் பண்ணும்போது வலி கூடுதலா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? அந்த பொண்ணு ஆற அவனுக்கு வந்து எல்லாமே கிளியர் நார்மல் ஆயிடுவான், பழையபடி ஆயிடுவான் இல்லையா? அந்த மாதிரி தற்காலிகமா உதவி செய்யறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யணும். அந்த ஆத்மாவுக்கு செய்யற உதவி என்னது? பகவத்கீதையை பற்றி அவங்க சொல்லித்தரணும், கிருஷ்ணரை பத்தி சொல்லித்தரணும். அதனாலதான் இங்க சஞ்சயன் சொன்னார், அர்ஜுனன் வந்து ரொம்ப குழம்பி போய் உட்கார்ந்தார், தம் ததா கிருபையா விஷ்ணும் அஷ்ணு பூர்ணா குலேஷனம் விஷீதந்தம் இதம் பாக்கியம் உபாச்ச மதுசூதனா. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் மதுசூதன், மதுங்கிற அசுரனை வதம் செய்ததுனால கிருஷ்ணருக்கு மதுசூதன் பேர். அந்த மதுசூதனர் இப்ப இவருடைய அறியாமையும் போக்குவாரா அப்படிங்கறத அர்ஜுனுடைய சந்தேகம். அர்ஜுனனுக்கு என்னன்னா, இப்ப ரொம்ப குழப்பம், இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, ஒண்ணுமே தெரியல, ரொம்ப குழம்பி போய் அழ ஆரம்பிச்சிட்டார். இப்ப நம்ம அப்படித்தான் பண்ணுவோம், நமக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு, ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, நம்ம சொந்தக்காரங்களா நமக்கு எதிரி ஆயிட்டாங்க, எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க, நம்ம மேல ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க, அப்ப என்ன நம்ம அப்படியே மனம் உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிருவோம். சோ என்னடா இப்படி ஆயிட்டாங்களே, யார் இவங்க நம்ம சொந்தக்காரங்களா, நம்ம மேலே இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற இது வரும். அந்த நேரத்தில் யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்ப்போம், யாராவது நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற சொல்லு. இதே மாதிரிதான் அர்ஜுனன் வந்து ஓரளவுக்கு பேசி பார்த்தார் கிருஷ்ணர்கிட்ட, வாதம் செய்து பார்த்தார் இந்த யுத்தம் வேணான்னு. ஆனா அர்ஜுனுடைய வாதத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியல அர்ஜுனால் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியல. கடைசியில் அழுதுண்டு அப்படியே உட்காந்துடுற அந்த ரதத்தில். அப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் கிருஷ்ணருக்கு, அர்ஜுனனுடைய நண்பன் அவருடைய பக்தனும் கூட, அவன் இப்படி மன உடஞ்சி போனது பார்த்தா கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும்? அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். குதஸ்துவா கஸ்மழமிதம் விஷமே சமுபாஸ்திதம் அனாரிய ஜூஷம் அஸ்வக்கியம் அகீர்த்தி கரம் அர்ஜுனா. கிருஷ்ணர் சொல்ற குதஸ்துவா, குதஸ்துவானா எங்கிருந்து வந்தது? கஷ் மலம், மலம்னா அழுக்கு. அர்ஜுனா உன் மனதில் இந்த அழுக்கு எங்கிருந்து வந்தது? குதஸ்துவா கஷ் மலமிதம் விஷமே சமுபாஸ்திதம் அனாரிய ஜூஷம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம் அர்ஜுனா. கீர்த்தினா புகழ், அகீர்த்தினா புகழ் தராது. அர்ஜுனா உன் மனசுல எங்கிருந்து இந்த மாதிரி கலங்க வந்தது? இது வந்து உனக்கு புகழ் தராது, உனக்கு அவமானத்தை தான் தரும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன் அடுத்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்தை தான் அர்ஜுனை பார்த்துட்டு கிருஷ்ணன் ரொம்ப கருணையோட பேசுறாரு. அர்ஜுனோட நிலையை பார்த்தோன்னே கிருஷ்ணன் என்ன கேட்கிறாரு, எங்கிருந்து உன் மனதில் இந்த மாதிரி கலங்க வந்தது? இந்த மாதிரி கலக்கத்துக்கு நீ இடம் கொடுக்காத. கலங்கம்னா அழுக்கு, மலம்னா அழுக்கு. மலம் அமலம் அப்படின்னா அழுக்கு கிடையாது, நிர்மலம்னா அழுக்கெல்லாம் தூய்மையானதுன்னு அர்த்தம். அதனாலதான் குழந்தைகளுக்கு நிர்மலா அமலான்லாம் பேர் வைப்பாங்க, அப்படின்னா அழுக்கற்றவங்க தூய்மையானவங்க அப்படின்னு பேர். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் கேட்கிறார், குதஸ்துவா கஸ்மலமிதம் விஷமே சமுபாஸ்திதம் அனாரிய ஜூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம் அர்ஜுனா. நீ ஆரியனை போல பேசுற, ஆனா நீ ஒரு ஆரியன் இல்லாதவன் மாதிரி நடந்துக்கிற. ஆரியன்னா ரொம்ப தைரியமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஆனா நீ என்னடான்னா ஒரு ஆரியன் மாதிரி பேசுன, ஆனா உனக்கு ஆரியனுக்கு உண்டான தகுதியே இல்லையா அர்ஜுனா? எங்கிருந்து உன் மனசுல இந்த மாதிரி அழுக்கு வந்தது? அதுக்கே நீ இடம் கொடுக்கற அப்படின்னு கேட்கிற. அதனால நம்ம மனசுல வந்து எப்பவுமே கவலைக்கோ எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது. மனசு வந்து கிருஷ்ண பக்தியில முழுமையா ஈடுபடுத்திட்டோம்னா இது மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. எப்பவுமே நம்மளோட மனதை வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தணும். கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்தும் போது பகவானுக்கு பக்தி செய்ய செய்யணும்னா பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பார். பகவானுக்கு பக்தி செய்யும் நமக்கு ஞானமும் கிடைக்கும், வைராக்கியம் கிடைச்சிடும். அதுதான் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனேதி ஆசு வைராக்கியம் ஞானம் தகைதுக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறவங்களுக்கு வைராக்கியம் ஞானம் ரெண்டுமே கிடைக்கும். அந்த வைராக்கியம் ஞானம் கிடைச்சிச்சுன்னா எதுக்காக கவலைப்படணும், ஏன் அழணும், எதுக்காக சோகப்படணும், தேவையில்லையே. அப்போ அந்த வைராக்கியமும் ஞானமும் வேணும். அதுக்காக தான் கிருஷ்ணர் இப்போ பகவத்கீதையை போதிக்கிறார். நம்மளுடைய நிலையை நம்ம மறந்துட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனன் நம்ம நிலையில் இருக்கார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய நண்பர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. கிருஷ்ணருடைய பக்தர்ல ரொம்ப உன்னதமானவர், கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கிறவர். இப்போ அவருக்கே இந்த மாதிரி கலங்கம் வரணும், அவருக்கு அந்த கலங்கம் ஏற்படலைன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லியிருக்க மாட்டார். அப்போ கிருஷ்ணர் தான் அர்ஜுனன் இந்த கலங்கத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா நம்மெல்லாம் கலக்கத்தில் இருக்கோம், நமக்கு வந்து குழப்பம் கலக்கம் கவலை எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அப்போ நமக்கு வந்து அந்த குழப்பத்தை எல்லாம் போக்கணும், நம்ம அறியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். அதனால பகவத்கீதையோட முதல் நோக்கமே நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லார். கிளைப்பியமா சமகமா பார்த்தா நைதத்தவ்வபச்சதே சூத்திரம் ஹிருதய தௌபல்யம் தியக்தோ திஷ்ட பரந்தபா. இது போன்ற இழிவான தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காதே, இது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை விட்டுவிட்டு எதிரிகளை தவிர்க்க செய்பவனை எழுவாய். இப்போ பக்தி செய்யும்போது நமக்கு வந்து இருதயத்தில் எந்த விதமான பலவீனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த அறியாமை ஏக்கம் கவலை இதெல்லாம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இழிவான செயல்னு சொல்லுவோம், இழிவான செயல். இந்த இழிவான இடத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், நம்ம அப்படியே சோர்ந்து போடுவோம் அர்ஜுனன் இருக்கிற மாதிரி. அப்போ கிருஷ்ணன் உத்திஷ்டா அப்படின்னா எழுந்துரு, எழுந்துரு அர்ஜுனா. உத்திஷ்ட பரந்தபா, பரந்தபன்கிறது அர்ஜுனுடைய பேர், இன்னொரு பேர் அர்ஜுனன். பரந்தபன்னா என்னன்னா எதிரிகளை தவிக்க செய்வோம். அர்ஜுனன் வரானாலே எதிரிகள்லாம் பயந்து போடுவாங்க. அந்த எதிரிகளை தவிக்க செய்யக்கூடியவர் இப்போ என்ன ஆயிட்டாரு, அவர் இப்போ சோகமாக உட்காந்துட்டார், வருத்தப்பட்டு உட்காந்துட்டு. அதனால எதிரிகளை தவிக்க செய்பவனே எழுந்துரு, போரிடுவாயா, உத்திஷ்டா உத்திஷ்டா பரந்தபா. ஓ அர்ஜுனா எழுந்திருச்சு இந்த யுத்தத்தை செய். அப்போ இந்த அத்தியாயத்திலிருந்தா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையுடைய ஆரம்ப நிலையான விஷயங்களை போதிக்கிறார். இந்த அத்தியாயம் வந்து பகவத்கீதையின் உட்பொருள் சுருக்கம். பகவத்கீதையோட நோக்கம் என்ன, பகவத்கீதையிலிருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்கிறது வந்து அந்த பாப்பா பேசணும். பகவத்கீதையோட நோக்கம் என்ன, அதுல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த அத்தியாயத்திலே ஓரளவுக்கு கிருஷ்ணர் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுற. அப்ப முதல்ல நமக்கு ஏற்பட்டிருக்கிற அறியாமை நம்ம போக்கணும். அர்ஜுனனுக்கு ஏற்பட்டிருக்கிற அறியாமை என்னன்னா, அவர் இந்த உடல் நினைச்சிட்டார், தன்னுடைய உறவினர்கள் மேல இறக்கப்படுறார். அந்த இறக்கம் வந்து நியாயமற்றதுங்கிறதான் கிருஷ்ணருடைய கருத்து, சாஸ்திரமா தான் சொல்லுது. ஏன்னா உடலுக்காக இறக்கப்படுறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல, ஆத்மாவுக்காக இறக்கப்படுறதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. அப்ப இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணருடைய உபதேசம் ஆத்ம விஞ்ஞானத்திலிருந்து தொடங்குது. ஆத்மா என்னென்ன, உடல்னா என்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சின்றது, ஆத்மாவுக்கு உடலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் ஆத்மா என்ன வாங்க, ஆத்மா எங்கிருந்து வந்தாங்க, எங்க போறாங்க, ஆத்மாவுக்கு உடலுக்கு என்ன வேறுபாடு இருக்கு, இதெல்லாமே இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்குறார். அப்போ நம்ம ஏற்கனவே உபன்யாசங்களில் கலந்து பேசிட்டு இருக்கோம், இந்த ஜீவாத்மாவாகிய நம்ம இந்த உலகத்தில் வந்தோடனே நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல, இந்த உடல் எதனால் ஆனது, இந்த உடல் எதனால் கொடுக்கப்பட்டது, பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, ஆப்போ, அனலோ, வாயு, இந்த அஞ்சு பூதங்களால் செய்யப்பட்ட இந்த உடல் இல்லையா. சரி, இது ஒரு உடல். ஆக்சுவலி நமக்கு ரெண்டு உடல் இருக்கு இல்லையா, அது படிச்சிருக்கோம். என்னென்ன உடல் அது, ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். ஸ்தூல சரீரம் எதனால ஆனது, இந்த பஞ்சபூதம். சூட்சம சரீரம், சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாது, அது என்னெல்லாம் எதனால ஆனது சூட்சம சரீரம், மனம், புத்தி, அகங்காரம். சூட்சம சரீரம், சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாத நிலையில் இருக்கக்கூடியது மனம், புத்தி, அகங்காரம். அப்ப இந்த சூட்சம சரீரத்தை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா, இப்ப இந்த உடலை நம்ம பாக்குறோம், என்னுடைய உடலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்க உடலை நான் பாத்துட்டு இருக்கேன். மரம், செடி, கொடி எல்லாமே இதுக்கெல்லாம் உடல் இருக்கு. இந்த மரத்துக்கு உடல் இருக்கு, அது மர உடல் இருக்கு, மர உடல், விலங்குடைய உடல், அப்புறம் பறவைகளுடைய உடல், அப்புறம் தாவர உடல், இந்த மாதிரி நிறைய உடல் இருக்கு. மனித உடல், தேவர்களுக்கு உடல், இந்த மாதிரி நிறைய உடல் இருக்கு சரீரம். அப்ப இந்த சரீரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி அந்த சூட்சம சரீரத்தை நம்ம பார்க்க முடியுமா, ஏன் பார்க்க முடியாது சூட்சம சரீரத்தை, சூட்சம சரீரம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றோம். அந்த சூட்சம சரீரத்தை ஏன் நம்மளால பார்க்க முடியாது, சரி இப்போ மனது இருக்கு, எவ்வளவு பேருக்கு இங்க மனது இருக்குன்னு தெரியும், நம்ம எல்லாருக்குமே மனது இருக்குன்னு தெரியுது இல்லையா. சரி, அந்த மனதோடைய மனதை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா, அப்புறம் எப்படி மனது இருக்குன்னு சொல்றோம், மனது நித்தியமானது இல்ல, மனது உணர முடியும். எப்படி மனதை உணர முடியும், மனது வந்து இல்ல, மனது மனது இருக்குங்கிறது எப்படி உணர முடியும், அதுக்கு உண்டான சாட்சி என்னது. மனதோட வேலை என்னன்னா யோசிச்சுட்டே இருக்கும், திங்க் பண்றது. யோசனைகள்லாம் எங்க இருந்தது, எண்ணங்கள்லாம் மனதுல தான் உற்பத்தி ஆகுது இல்லையா. எண்ணங்கள், திங்கிங், வில்லிங், ஃபீலிங், வில்லிங், மூணு இது சொல்லுவாங்க. திங்கிங், ஃபீலிங், வில்லிங். திங்கிங்னா மனது வந்து யோசிக்கிறது, யோசனை வரும், அதுக்கப்புறம் அதை எப்படி செயல்படுத்துறது, அப்புறம் செய்யறது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயம் மனதுல உற்பத்தி ஆகும், அந்த விஷயத்தை வந்து எப்படி செயல்படுத்துறது, அப்புறம் செய்யறது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு உபன்யாசத்துக்கு போகலாமா, எப்படி போகலாம் அப்படிங்கிறது மனதுலேருந்து இன்னைக்கு ஒரு மனதுலேருந்து ஒரு எண்ணம் வருது, ரெண்டு எண்ணம் வரும். சில சமயம் உபன்யாசத்துக்கு போகலாமா, இல்லை வீட்டில் இருந்துடலாமா, சரி உபன்யாசத்துக்கு போகலாம் ஒரு ஒரு முடிவு வந்துடும். சரி எப்படி போகலாம், அது போகிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு மனது யோசிக்கும். சரி, புத்தி இருக்கா நமக்கு, உங்களை உங்களை யாராவது பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்டால் எப்படி இருக்கும், பயங்கர கோபம் வந்துடும் நமக்கு. என்ன என்னை பார்த்து அவன் புத்தி இருக்கான்னு கேட்டான், அவனுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு நம்ம அடிக்கவே போடுவோம். யாரையா பார்த்து நம்மகிட்ட வந்து அறிவு இருக்கா புத்தி இருக்கான்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், நம்ம அடிக்க போடுவோம் அவங்கள. அப்போ நமக்கு புத்தி இருக்கா இல்லையா, புத்தி இருக்கா இல்லையா, அப்போ பார்த்துருக்கீங்களா நீங்கள், பார்க்காம எப்படி சொல்கிறீங்க புத்தி இருக்குன்னு, புத்தியோட வேலை என்னன்னா மனது நினைச்சதா இல்லையா உபன்யாசத்துக்கு போகணும்னு. புத்தி சொல்லும் பைக்ல போயிடலாம், இல்ல நடந்து போயிடலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களும் கூட்டிட்டு போயிடலாம். அப்ப அந்த ஒரு மனதில் வரக்கூடிய எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு உண்டான இது வேலை செய்யறது புத்தி. மனதுல சிந்தனை வரும், புத்தி அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓகே, சரி. இப்போ அகங்காரம், நமக்கு அகங்காரம் இருக்கா, அது கொஞ்சம் கூட நிறைய கேட்கவே வேண்டாம், நமக்கு அகங்காரம் தான் நிறைய இருக்கு, கேட்க வேண்டாது. ஆனா அந்த அகங்காரம் இருக்குங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நான் என்ன திட்டாங்களே, என்ன அப்படி நான் எனதுங்கிறது ரொம்ப உறுதியா இருப்பேன், என்னப்போ அப்படி சொல்லிட்டாங்களே, நான் தாங்க செஞ்சேன். நான் இல்லைன்னா அது நடந்திருக்கவே நடந்துக்காதுங்க. இந்த கோயிலுக்கு நான் போலன்னா உபன்யாசமே நடந்திருக்காது. கோயில் நான் போலன்னா சுத்தமாவே இருக்காது. அங்க பகவான் இருக்காரு, என்னால தான் நடக்குது இல்லையா? இது அகங்காரம். நான் தான் செய்தேன், என்னாலதான் நடந்தது. நான் என்னுடைய மனது சொல்லிச்சு உபன்யாசத்துக்கு போலான்னு, புத்தி எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்தது, கடைசி நான் தான் போனேன் அப்படின்னு நம்முடைய அகங்காரம் சொல்லும். அப்ப நமக்கு மனது இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு. இது மூணு சூட்சம நிலையில இருக்கு, கண்ணுக்கு தெரியாத நிலை. அப்ப நம்ம ரெண்டு உடல், ஒன்னு ஸ்தூல உடல், இன்னொன்னு சூட்சம உடல். சரி, இந்த ஸ்தூல சரீரமான இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த உடல் நமக்கு எப்படி கிடைச்சது? நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோமா இல்லையா? இந்த உடல் நமக்கு எப்படி கிடைச்சது? இல்ல, அது அம்மாவோட வயிற்றுல இருந்து குழந்தையா வராங்க இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவோட வயிற்றுல நமக்கு எப்படி இந்த உடல் கிடைக்குது? இப்போ ஒரு ஒரு அம்மாவோட வயிற்றுல ஒரு கரு உற்பத்தி ஆகுது இல்லையா? ஒரு ஆணோ இல்ல நாயோ இல்ல பூனையோ இல்ல ஏதோ எந்த உயிரினம் எடுத்தாலும் ஒரு கரு உற்பத்தி ஆகும். அந்த கருவுல இருந்து எப்படி படிப்படியா உடல் கிடைக்குது? 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் இப்போ வளர்ச்சி அடையுது. இப்போ வந்து பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில தேவர்ங்கிற பவானி ஒரு அவதாரம். கபில தேவர் எப்படி இந்த உடல் வளர்ச்சி அடையுதுங்கிறத சொல்கிறார். ஒரு ஒரு கருப்பையில் வந்து உடல் வந்த ஆத்மா வந்த உடனே அது படிப்படியாக உடல் கிடைக்குது. 3 மாசத்தில் அசைவுகள் ஏற்படுது, அதுக்கப்புறம் கை முளைக்குது, கால் முளைக்குது. இப்படி 7 மாசத்தில் முழு உடலும் கிடைக்குது. இப்படி படிப்படியாக அந்த உடல் கிடைக்கும். அந்த உடல் எப்படி கிடைக்குது அந்த அந்த ஆத்மாவுக்கு? யார் கொடுக்குறாங்க அந்த உடல்? இந்த உடல் எங்கிருந்து வந்தது நமக்கு? நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோமா இல்லையா? எங்க இருந்து வந்தது? இல்ல, கிருஷ்ணோட உடல் இருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உற்பத்தி ஆகுது. நம்ம எல்லாருமே கிருஷ்ணோட அம்சம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்ல. மமேவ அம்சம் ஜீவலோக ஜீவபோத சனாதனம். நம்ம ஆத்மாக்கு எல்லாம் கிருஷ்ணோட அம்சம், அதுல சந்தேகம் இல்ல. சரி, ஆத்மா கிருஷ்ணோட அம்சம், ஆத்மாக்கு எப்படி இந்த உடல் கிடைச்சது? இந்த உடல் எதனால ஆனதுன்னு படிச்சிருக்கோம், படிச்சோம். அந்த 5 பூதம் தான் இந்த உடலுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அம்மாவோட வயிற்றுக்குள்ள அந்த கரு போன உடனே அந்த கருவுக்கு எப்படி உடல் கிடைக்குதுன்னா, அம்மா வந்து உணவு பண்டங்களாக சாப்பிட்றாங்க இல்லையா? அந்த உணவு பண்டங்கள் எங்கிருந்து வருது? அந்த தானியங்கள் எங்க? அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே அங்கே அந்த அந்த பஞ்ச பூதங்களால அந்த உடல் உருவாக்கப்படுது, உடல் உற்பத்தி ஆகுது இல்லையா? ஆத்மா அந்த வயிற்றுக்குள்ள போன உடனே 5 பூதங்களுடைய கலவையினால இந்த உடல் உற்பத்தி ஆகுது. அப்ப இந்த உடல் எங்கிருந்து வந்தது? நிலத்திலிருந்து. நில இந்த 5 பூதத்திலிருந்து வந்திருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? திரும்ப அங்கேயே போகுது. சிலர் வந்து நெருப்புல போடுறாங்க, நெருப்புல போட்டோடனே சாம்பல் ஆயிடுது. சிலர் என்ன பண்றாங்க? புதைக்கிறாங்க. மண்ணில் போட்டோடனே மண்ணோட மண்ணை மக்கி போய் பூச்சி புல்லெல்லாம் சாப்பிட்டு அப்படியே திரும்பவும் மலமா மாறிடுது இல்லையா? சரி, திரும்ப மண்ணிலே போயிடுது. சரி, சிலர் இதெல்லாம் பண்ண தண்ணியில தூக்கி போடுறாங்க, அப்படி கங்கை எல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த மாதிரி போகுது. இப்படி உடல் வந்து எங்கிருந்து வந்தது அங்கே போயிடுது, அப்படி உடல் போயிடுது. அப்போ இந்த பௌதிகமான சரீரம் இந்த பூமியிலேருந்து வந்தது, திரும்ப இப்போ ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. இப்போ இந்த இந்த இடம் இருக்கு, கோயில் இங்கே இருக்கு. கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஓடு ஷெட்டு போட்டிருக்காங்க, இங்கே எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கோயிலில் ஒரு திட்டம் போடுறாங்க, ஏன் நம்ம கோயில் இன்னும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டக்கூடாது. அப்போ இதை என்ன பண்ணிடுவாங்க? இது எல்லாத்தையுமே இடிச்சிடுவாங்க. இடிச்சா இது என்ன ஆயிடும்? இது இந்த ஓடெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஓடு மண்ணிலிருந்து வந்தது. இடிச்சு தரமட்டம் ஆனதுக்கு அப்புறம் மண்ணில் போயிடும். திரும்ப ஒரு புதுசாக மண்டபம் கட்டுறாங்க, அது எங்கிருந்து வருது? அது மண்ணிலிருந்து தான் வருது இல்லையா? அப்போ புதுசாக ஒரு மண்டபம் மண்ணிலிருந்து தான் இந்த பஞ்சபூதத்துல உற்பத்தி ஆகுது, திரும்ப அந்த பஞ்சபூதத்திலே போய் அடங்கிடுது. இதுதான் இந்த உடலுடைய வேல்யூ, மதிப்பு இவ்வளோ தான். அதனால இதுக்காக யாரா வருத்தப்படணுமா? இப்போ ஐயோ, நான் இந்த கோயிலில் முதல்ல இந்த ஓடெல்லாம் போட்டிருந்தது, இப்போ எல்லாம் இடிச்சு போட்டு ஒரு மண்டபம் கட்டிட்டாங்கன்னு யாரா வருத்தப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க. முதல்ல ஓடா இருந்தது, இன்னைக்கு நல்ல ஒரு மண்டபம் கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க. அந்த பிரச்சனை தான் இப்போ அர்ஜுனனுக்கு. இவங்களை கொண்டா இவங்க என்ன ஆடுவாங்களோ? ஐயோ, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, என்னுடைய தாத்தா இருக்காரு, என்னுடைய குரு இருக்காரு, இவங்களை இறந்து போயிட்டா என்ன ஆடுவாங்களோ? என்ன ஆக போறாங்க இப்போ? ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆத்மாக்கு எதாவது ஆக போகுதா? ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்த உடல் தான் மாறுது, ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போற மாதிரி. இப்ப இந்த ஷெட்டை இடிச்சுட்டு இன்னொரு மண்டபம் கட்டிட்டா இந்த நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இந்த அமைப்பு தான் மாறி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உடல் தான் மாறி இருக்கு. ஆத்மா வந்து உடல் மாறுறதுனால ஆத்மாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. உடலை விட்டு உடல் மாறுறதுனால அப்படி பார்த்தா நம்ம நிறைய மாறிட்டு தான் இருக்கோம். நம்ம உடல் தினமும் மாறிட்டு தான் இருக்கு. சின்ன வயசுலேருந்து இளமைக்கு மாறுறோம், இளமையிலேருந்து முதுமைக்கு மாறுறோம், முதுமைக்கு அப்புறம் வேறு உடலுக்கு மாறுறோம். இப்படி உடலில் மாற்றம் வந்துட்டு தானே இருக்கு. ஆனால் ஆத்மாவுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. சின்ன வயசுல இருக்கிற மாதிரியே முதுமையில் இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கோம், ஒரு 10 வயசுல இருக்கும்போது என்ன ஒரு உற்சாகம் இருந்ததோ அது முதுமையிலே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா என்ன ஆகுது, உடல் ஒத்துழைக்காது. நான் ஓடி ஆடி வேலை செய்யணும் நினைச்சா உடம்பு ஒத்துழைக்காது. ஏன்னா ஆத்மாக்கு ஆர்வம் இருக்கு, அங்க உடனே இங்க உடனே அது பண்ணு இது பண்ணும், நிறைய விதவிதமா சாப்பிடணும், குதிக்கணும், விளையாடணும், இந்த மாதிரி என்னெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கும். ஆனா உடம்பு ஒத்துழைக்குமா? ஒத்துழைக்காது. வேகமா போக முடியாது, நல்ல விதவிதமா பழங்காரத்துக்களை சாப்பிட முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது. அப்ப என்ன ஆயிடுச்சு, உடல் தான் பலவீனம் ஆயிடுச்சு, ஆத்மாவுக்கு பலவீனம் கிடையாது. ஆத்மா வந்து நித்தியமானது. சில சமயம் மனது கூட பலவீனம் ஆயிடும், ஏன்னா மனது பௌதிகமானது தான், ஏன்னா அது சூட்சம் சரீரம் தானே. சில சமயம் மனதுல பலவீனமாயிட்டா முகத்துல நல்லா தெரியுதா இல்லையா, ஏன் நீங்க சோகமா இருக்கு, என்ன நடந்தது? அப்ப உள்ளக்குள்ள சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு. இப்ப அர்ஜுனனுக்கு அதை ஆயிடுச்சு, மனதுல இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்கன்னு பார்த்தோம்னா அவருடைய மனது பலவீனமானது, முகத்துல என்ன தெரியுது, உற்சாகம் எல்லாம் போயிடுச்சு. அதான் உத்திஷ்டா பரந்தப்பா. என்ன அர்ஜுனா அப்படி சோகப்பட்டு உட்காந்துட்டு இருக்க, எந்திரி எந்திரிச்சு உத்தா பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதனால எதுக்கு கவலைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, கவலைப்பட்டு இருக்கு. நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதோ அது கவலைப்பட்டு இருக்கோம், எதுக்கு கவலைப்படுறோமோ அது கவலைப்பட மாட்டோம். எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருப்போம், எதுக்காக கவலைப்படணுமோ அது கவலைப்பட மாட்டோம். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னது, இந்த உலக விஷயத்துக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, ஆனா அதுக்காக நம்ம கவலைப்படுவோம். ஆனா ஆன்மீக விஷயம் நம்ம கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படணும், அதுக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம். ஐயோ இன்னைக்கு உபன்யாசம் வரலையே, இன்னைக்கு கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு நடக்காம போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டு அந்த கவலை நியாயமானது. ஐயோ இன்னைக்கு கிருஷ்ணரை பார்க்கலையே, கோயிலில் போகலையே, தரிசனம் பண்ணலையே, பூஜா பண்ணலையே, ஜபம் பண்ணலையே, இப்படி கவலைப்பட்டா இந்த கவலை வந்து நியாயமானது. ஏன்னா இந்த கவலை வந்து கிருஷ்ணர் சம்பந்தமானது. ஆனால் அதை விட்டுட்டு வேற எதுக்காவது, ஐயோ அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு உலக விஷயத்துக்காக கவலைப்பட்டு இருந்தா அதை வந்து கவலைப்பட வேண்டாது. இப்போ கவலைப்பட வேண்டாவற்றிற்காக நம்ம கவலைப்படக்கூடாது. அதுதான் இப்போ கிருஷ்ணர் சொல்ல போறார் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களில். அர்ஜுனா நீ என்ன கவலைப்படக்கூடாதுலாம் கவலைப்பட்டு இருக்க, நீ பெரிய பண்டிதன் மாதிரி பேசின, ஆனால் நீ முட்டாள். அறிஞர்கள் வாழ்பவருக்காகவோ மாண்டவருக்காகவோ வருந்துறதில்லை. ஏன்னா உடல் அழிவுறது தவிர ஆத்மா அழிவுறது கிடையாது, அதை நீ மறந்துட்டியே அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். இன்னொரு கதை கூட நம்ம படிச்சிருக்கோம் உபன்யாசத்தில், அந்த ராஜாவோட கதை படித்தோம் இல்லையா. ஒரு ராஜாவுக்கு வந்து 4 மனைவி இருந்தாங்க, கேட்டிருக்கீங்களா அந்த கதை, நான் வந்த புதுசுல சொல்லியிருக்கேன். அந்த 4 மனைவி, அந்த ஒரு ராஜா வந்து 4 மனைவி இருப்பாங்க. அந்த 4 மனைவியில் வந்து 4வது மனைவி கூட எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பார். எங்க போனா வெளியே கூட்டின்னு போவார், புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கி தருவார், நகை எல்லாமே வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வச்சுருவார். அப்புறம் 3வது மனைவிட்ட எங்கெல்லாம் போய் ஜெயிச்சுன்னு வராது சொத்தெல்லாம் 3வது மனைவிட்டு கொடுத்துருவார். 2வது மனைவிட்ட அவருக்கு எதனா கஷ்டம் இருக்கோ அப்போ அந்த 2வது மனைவி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவர் உற்சாகப்படுத்துவாங்க. முதல் மனைவி அவருக்கு பிரியமே இருக்காது, முதல் மனைவி மேல எப்பவுமே அவங்க நல்லா இருக்காங்களா, நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, சாப்பிட்ருக்காங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டார், அவரை பிடிக்கவே பிடிக்காது. சரி, இப்படி இந்த ராஜா 4 மனைவியோட வாழ்ந்துருக்கார். அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி வந்துடும். அந்த வியாதி வந்த உடனே அவர் போய் வைத்தியர்கிட்ட போறார். வைத்தியர் சொல்றார், ராஜா உங்களுடைய வியாதியை குணப்படுத்தவே முடியாது. அப்போ ராஜா சொல்றார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் ராஜ்யத்தை எல்லாம் பணைய வச்சா இந்த வியாதியை குணப்படுத்து, ஒண்ணுமே செய்ய முடியாது, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, அதனால நீங்க இறந்துதான் போப்பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க இறந்து போடுவீங்க. அப்ப ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப அந்த 4வது மணி வந்து சொன்னா, வாங்க நம்ம வெளியே போலாம், நீங்க அப்பவுமே நம்ம என்ன கூட்டிட்டு போவீங்கல்ல, இன்னைக்கு வெளியே போலாம். இப்ப ராஜா சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு மனசு சரியில்லை, நான் வரமாட்டேன். இல்ல இல்ல வாங்க நீங்க, இல்ல இல்ல நான் வரமாட்டேன், இல்ல இல்ல நீங்க வாங்க, நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வருவியா? ராஜா கேட்டா, எங்க கூட்டாலும், ஓ நீங்க தினமும் எங்க கூட்டின்னு போனா நான் வந்துட்டு தான் இருந்தேன், இப்ப நான் இறந்து போக போறேன், எனக்கு தனியா போக பயமா இருக்கு, நீ கூட வருவியா? இவ்வளவு நாள் என் கூட இறந்தியே, இறந்து போமா நீ கூட வருவியான்னு. ஐயோ நான் வரமாட்டேன், என்னால வர முடியாதுன்னு, நான் எப்படி உங்க கூட வர முடியும்? ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடும், என்னடா அது, எங்க போனாலும் இவ்வளவு கூட கூட்டின்னு போனோம், ஆனா இப்ப வரமாட்டேன்றாலே அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அப்ப 3வது மனைவிட்டு வரா ராஜா உட்கார்ந்து இருக்கும்போது, 3வது மனைவி வந்து 3வது மனைவி அவளும் கேட்குறா, ஏன் இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்க? ராஜா சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, நீங்கள் இல்லை இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போகிறேன், நீ கூட வருவியா? எனக்கு தனியாக போகிறது பயமாக இருக்கு, நீ கூட வரியா? இப்போ அவர் சொன்னா, அது எப்படி, நீங்கள் இறந்து போனால் உங்கள் விதி, நீங்கள் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்கள் இறந்து போயிட்டா நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் இறந்து போயிட்டா நான் வேறொருத்தனை கல்யாணம் பண்ணுவேன். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடும், என்னடா அது, அந்த மனைவியாவது வரமாட்டேன்னு தான் சொன்னா, இவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வேண்டாள். அப்ப 2வது மனைவி வந்துடுவான். 2வது மனைவி வந்தோடனே ராஜா நினைச்சிருவார், இவன் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கா, நான் எப்பெல்லாம் கஷ்டப்படணும், எனக்கு எப்பெல்லாம் வருத்தமா இருக்கோ, எப்பெல்லாம் சோகமா இருக்கணும், அப்ப இவனுக்கு நிறைய உதவி செய்திருக்கா, அப்ப இவ கட்டாயத்தில் உதவி செய்வான். அப்ப அவளும் கேட்டா, ஏன் இன்னைக்கு சோகமா இருக்கீங்க? இல்லை நான் வந்து இறந்து போறேன் நீ கூட வருவியா, எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு, நீ எப்போ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கிய. இப்போ அவள் சொல்லுவா நான் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், அது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் வந்து சோகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் பண்ணியிருக்கேன், நீங்கள் உற்சாகம் இழந்திருக்கும்போது உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கேன், நீங்கள் வேறு நாடுகளில் போய் ஜெயிச்சு வர்றதுக்கு உங்களை ஊக்கப்படுத்தியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ இறந்து போனால் நீங்கள் தான், நான் வரமாட்டேன். அப்போ ராஜா எதிர்பார்த்த மூணு மனைவி இப்படி சொல்லிட்டாங்க. கடைசியில் முதல் மனைவி வந்தாங்க, ராஜாவுக்கு முதல் மனைவி தான் பிடிக்காது, முதல் மனைவியை திரும்பி பார்க்க மாட்டார், அவள் பிடிக்கவே செய்யாது. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே உங்கள் நாலாவது மனைவி கூட வெளியே போடுவீங்களே. நீங்கள் அவர் சொன்னார், ஒன்றையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை என்னன்னு தான் சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னால் நீ மட்டும் என்ன கூட வரவா போகிற அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லை, நான் உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ நீங்கள் போகிறேன் எங்கே கூப்பிட்டா வரேன், நான் வரமாட்டேன்னா சொல்ல போகிறேன், நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் நான் மறக்கல, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள், நான் இறந்து போப்பாரு நீ கூட வருவேன், ஓ வரனே தாராளமா, எனக்கு என்ன இருக்கு. அப்போ ராஜாவுக்கு ஆச்சரியமாயிடும், என்னடா அது, இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ நாம் திரும்பி கூட பார்த்ததில்ல, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காளா, நல்லா சாப்பிட்ருக்காளா, நல்லா இருக்காளா, நாலு வார்த்தை சந்தோஷமாக கூட அவர்கிட்ட பேசினது இல்லையே. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும், இந்த மனைவி இவ்வளோ நாள் நம்ம திரும்பி பார்க்காம போயிட்டோமே. இப்போ இதுதான் அந்த கதை. அந்த கதையிலேருந்து நம்ம என்ன உதாரணம்னா, அந்த ராஜா நம்முடைய ஆத்மா, இந்த ராஜா இருக்கார் இல்லையா, நம்ம தான் ஆத்மா, இந்த ஆத்மா தான் இந்த ராஜான்னு வச்சுருந்துங்களேன். இந்த ஆத்மா கூட எப்போ நாலு மனைவி இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நாலாவது மனைவி யார், நாலாவது மனைவி யார், இந்த ஆத்மா கூட எப்போவுமே இருக்காங்க. ஆமாம், நாலாவது மனைவி அந்த ஆத்மா கூட எப்பவுமே அது இருப்பாங்க. அவங்க யாரு, ஆ இந்த உடல் இல்லையா, இந்த உடல் எங்கேயா விட்டுட்டு போக முடியுமா, இந்த ஆத்மா ஏ உடலே நீ கொஞ்ச நேரம் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லுமா, இல்லை ஆத்மா உடலும் எப்போ ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கிச்சோ அப்போ ஆத்மாவுக்கு இந்த உடல் மேலே அவ்வளோ பிரியம். நமக்கு பார்த்தீங்களா, இந்த உடலுக்காக தான் இவ்வளோ பண்ணுறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறது உழைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே இந்த உடலுக்காக தானே, அதுக்காக தானே பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா, வேறு ஒரு காரணம் இல்லை, இந்த உடலை எப்படியாவது சௌகரியமாக வச்சுக்கணும், நல்லா புலன்பு அனுபவிக்கணும், நல்லா தூங்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் இல்லையா, என்னெல்லாம் உண்டோ இந்த உலகத்தில். ஆரம்ப காலத்தில் ரொம்ப எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, எந்த விதமான ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடையாது, எளிமையான வாழ்க்கை, ஏதோ விவசாயத்தையும் தானியங்களையும் நம்பி, பசுக்கள் தானியங்கள் விவசாயம், ஒரு ஊர் ஒரு நதி இருக்கும், நதியை சுற்றி ஊர் 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 இருக்கும், இல்லை ஒரு கோயிலை சுற்றி இருக்கும், ஒரு மலையை சுற்றி இருக்கும், ஒரு ஒரு நீர்நிலையை சுற்றி இருக்கும், அங்கே தேவையான நிலங்களில் தேவையான பொருட்கள் அவங்க கிடைக்கும், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியா இருக்காங்க, எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க புலன்பத்துக்காக, அப்போல்லாம் காரு பைக்கு செல்ஃபோனு கம்ப்யூட்டரு அப்புறம் எதுவுமே ஏரோப்ளைன் எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. அப்போ வந்து ஒரு ஊரில், இப்போ நம்ம இந்த ஊர்னா இந்த ஊரில் தேவையான நண்பர்கள் எல்லாமே இங்கேயே தான் இருப்பாங்க, வெளியூருக்கு தேடி போக வேண்டாம், உங்கள் சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ ஒரே ஊரில் தேடி வெளியே போக வேண்டாம், எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தானே, இங்கே தானே இருப்பாங்க, சொந்த பாட்டை என்ன சொல்கிறது சொந்த பந்தம் எல்லாம் அந்த ஊர் தான், வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அப்படி இல்லை, இந்த புலன்பத்துக்காக வெளியூர்லாம் போயிட்டாங்க, இப்போ வெளியூர் போகிறாங்க வராங்க, சர்வசாதாரணம் ஆயிடுச்சு, அமெரிக்கா போயிட்டு வர்றது, சைனா போயிட்டு வர்றது, சிங்கப்பூர் போயிட்டு வர்றது இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த உடலுக்கு எப்படியாவது புலன்பத்தில் சந்தோஷம் கொடுக்கணும், அதனால தான் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடோட புலன்பு அதிகமாக அனுபவிப்பாங்க. அந்த நாட்டில் போனால் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம நாட்டில் வந்து ஆன்மீகம் ஈஸியாக கிடைக்கும், ஆன்மீகத்தில் பக்தியில் ஈஸியாக முன்னேற்றம் அடையலாம் எளிமையாக, ஆனால் வெளிநாட்டில் போனால் புலன்பது நல்லா பண்ணலாம், இதை விட இன்னும் நல்லா பண்ணலாம், அங்கே இதுக்கெல்லாம் கேள்வியே கிடையாது. ஏன் நீங்கள் மனைவி விட்டுட்டு வேறொரு பொண்ணு கூட போகிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து சூதாடுறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, ஏன் நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே இன்னும் அந்த கலாச்சாரம் இருக்குது, இப்போ சீரழிஞ்சிட்டே வருது, இப்போ அசைவம் சாப்பிட்லன்னு கேட்குறாங்க, ஐயோ நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீங்களான்னு. ஆனால் முதல்ல காலத்துலலாம் அசைவம் சாப்பிட்றதுனாலே ஒரு மாதிரி வெறுத்து பார்ப்பாங்க, இன்னும் கறி சாப்பிட்றவங்களா ஐயே, அதனால் அதெல்லாம் ஒரு நல்ல செயலே கிடையாது, ரொம்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயந்து பயந்துதான் செய்வாங்க, நல்ல செயலை எல்லாம் வெளிப்படையாக பண்ணுவாங்க, தகாத செயலை தான் வந்து பயந்து பயந்து இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சு தான் பண்ணும் இல்லையா. ஆனால் அந்த நாடுகள்லாம் அப்படி கிடையாது, இந்த செயலெல்லாம் தான் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க, ஆனால் அவங்ககிட்ட போய் கடவுள் யாருன்னு கேட்டாலாம் தெரியாது. புலன் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லியே கொடுக்க வேண்டாம், புலன் பண்ணிக்கிறது சொல்லிக் கொடுக்குமா என்ன, போனோடனே ஆட்டோமேட்டிக்கெல்லாம் பழகிக்குவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த உடலுக்காக தான் எல்லாமே பண்ணுறோம், இந்த உடலை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் இறந்து போகும்போது உடல் நம்ம கூட வருமா, வரவே வராது, விட்டுட்டு தான் போகணும், என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் இந்த உடலை நம்ம கூட்டின்னு போகவே முடியாது, எவ்வளோ இளமையாக வச்சுக்க முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, இந்த உடலுக்காக இந்த உடல் நம்ம எடுத்துன்னு போகவே முடியாது. அதனால் இந்த நாலாவது மனைவி பிரயோஜனம் இல்லை, வரமாட்டா கூட, மூணாவது மனைவி என்ன சொன்னா, நீ கல்யாணம் இறந்து போயிட்டா நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது யாரு? மூணாவது மனைவி. நம்முடைய நம்முடைய சொத்து எல்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய ப்ராப்பர்ட்டி சொத்து, அப்புறம் நிலம், அப்புறம் பணம், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன, நம்ம இறந்து போனோடனே எல்லாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க, அடுத்தவங்க கைக்கு போயிடும். அடுத்தவங்க கைக்கு போறது என்னது, வேற ஒருத்தர் தஞ்சம் போகுது. அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கும். நான் நீ இறந்தோன்னே நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டுக்கோ. அதனாலதான் பாருங்க, நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் எடுத்துன்னு போக முடியாது. புதுசா ஒரு நகை வாங்கிட்டு ஒரு 10 பவுன் செயின் வாங்கியிருக்கேன், நான் இறந்து போகும்போது அந்த 10 பவுன் செயின் எடுத்துகிட்டே போக முடியுமா? ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிரியமான செயின், நான் போட்டுட்டே போகணும் அப்படின்னு நினச்சி ஆத்மா எடுத்துன்னு போக முடியுமா? அப்படியே இறந்து போகும்போது போட்டிருந்தா கூட அந்த உடலில் தான் இருக்கும், ஆத்மா எடுத்துன்னு போகாது இல்லையா. அந்த ராஜா போகும்போது அந்த ராஜா என்ன சொன்னார், நான் இறந்து போனது கூட வருவேன்னா 4வது மணி வரமாட்டேன்ட்டா, 3வது மணி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவேன்றா. அந்த மாதிரி ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு தான் போக முடியும். இந்த உடலை எடுத்துன்னு போக முடியாது, இந்த உடலில் போட்டுருக்கிற பொருளையும் எடுத்துன்னு போக முடியாது. புதுசா கார் வாங்க, புதுசா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடெல்லாம் கட்டிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டிடுவோம். சரி, இறந்து போகும்போது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு இந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டு போவோமா? முடியாது. அப்போ அதுவும் தற்காலிகமானதான், அதையும் நம்ம கூட்டின்னு போக முடியாது, வீடோ சொத்து நிலம் காரு பங்களா. அப்போ ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு, அப்ப இதெல்லாம் வேணாங்கிறீங்களா என்ன, என்ன உங்களை மாதிரி சாமியார் நினைச்சிட்டீங்களா? அது கேட்பாங்க, என்ன சாமி நீங்க இப்படி சொல்றீங்க, சொத்து காரு பங்களாலாம் வேணாங்கிறீங்க, அப்ப நாங்களும் உங்களை மாதிரி மரத்துல வந்து உட்காந்துக்க வேண்டியதானா? அப்படி கிடையாது. நம்ம அத்தியாவசிய தேவைக்காக சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது, அது மேலே பட்டு வச்சுக்கிறது தான் தப்பு. இப்போ நமக்கு வந்து அத்தியாவசிய தேவை வேணுமா இல்லையா, ஒரு வீடு வேணும், அதில் எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் என்ன வேணும், கொஞ்சம் நிலம் இருந்தாலும் நல்லது தான், ஏதாவது உழுது தானியங்கள்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்ல சத்தான உணவு நம்மளே தயாரிச்சுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அப்புறம் எங்கே ஆத்திரவசி வெளியே போகிறது வாகனம் வச்சுக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து அதெல்லாம் பழகிட்டுமா இல்லையா, இப்போ நம்மளால் மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது, வாகனம் இல்லாமல் இருக்க முடியாது, தொலைபேசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த காலத்திலேருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்துட்டதுனால இந்த அத்தியாவசியமான தேவைகளை நம்ம இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமான தேவையாயிடுச்சு. இப்போ அப்படிலாம் பணியில் வச்சிங்களா, அவங்களை கஞ்ச பையன் சொல்லிடுவான், என்ன இந்த ஊரில் ஐயா அவன் நான் நிறைய சம்பாதிக்கிறான் ஒன்றுமே இல்லாமல் கஞ்ச பையங்க வந்து அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அத்தியாவசியமான உண்மையில் அத்தியாவசிய தேவைக்காக வச்சுக்கிட்டாலே கஞ்ச பையன் சொல்லிடுவாங்க, அவன் அவன் செலவே பண்ண மாட்டான், ஒரே ஒரு வீடு தான் வச்சுருக்காங்க. நாங்கள்லாம் பாருங்கள், அவனோட கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறோம், நிறைய வீடு வச்சுருக்காங்க, நிறைய நிலம் வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனவே இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்றதுக்கு இருந்துட்டே இருப்பாங்க ஜனங்க. ஆனால் நமக்கு என்ன வேணும், நமக்கு சந்தோஷம் வேணும். அப்போ அத்தியாவசியமான தேவைக்காக மட்டுமே பொருளை சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே ஆசைப்படுறதுனால அதை எடுத்துன்னு போக முடியாது, இதே எடுத்துன்னு போக முடியாது, விட்டுட்டு தானே போகணும் இல்லையா. இது மாதிரி சேர்த்துக்கிறது எல்லாமே விட்டுட்டு தான் போகணும். அதனால அத்தியாவசியமான தேவைகளுக்கு பொருட்களை வச்சுன்றது தப்பு கிடையாது, அதுக்கு மேலே பேராசைப்படுறதெல்லாம் தப்போம், தப்பு வரும், அதுதான் பிரச்சனை. ராவணனுக்கு நிறைய மனைவி இருந்தாங்க, பிரச்சனை இல்லை, அவன் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான், சீதா தேவி தூக்கிட்டு வரணும், அப்போ அது பேராசை தானே. அதனால என்ன அடிச்சவன், ராமரால் கொல்லப்பட்டான், அதுதான் மிச்சம். கடைசியில் அவனால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அவனுடைய ஆக்சுவலி லங்கை வந்து ஸ்வர்ண லங்கா, அவனுடைய இந்த லங்கையில் என்ன இல்லை, எல்லா வசதியும் இருக்குது, அவ்வளோ அழகான ஊர் நாடு அது லங்கை. ஸ்வர்ணத்திலே செய்யப்பட்ட ஒரு நாடு, கூப்பிட்ட குரலுக்கு சேவகர்கள், பணிப்பெண்கள், மனைவிகள், எவ்வளவு சந்தோஷமா வாழலாம். ஆனா ராவணனுக்கு அதுலயும் திருப்தி இல்லை, பத்தலை, இன்னும் பத்தலை, இன்னும் நிறைய மனைவி வேணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும். அதனால ஆயிடுச்சு, அவ்வளவுதான், அவனுடைய சாப்டர் முடிஞ்சது. அவனுடைய ஆயுள் வந்து ராமர் கையால கொல்லப்பட்டது. எப்படி அத்தியாவசிய தேவைகளுக்காக பொருள் சேர்க்கறது தப்பு கிடையாது, ஆனா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதுனால நம்முடைய நிம்மதி சந்தோஷத்தெல்லாம் நம்ம இழந்துடுவோம். அதனால பக்தர்கள் அதெல்லாம் உஷாரா இருக்கணும். சரி, எப்படி மூணாவது மனைவியான அந்த சொத்து பணம்லாம் நம்ம கூட வராது. இந்த ரெண்டாவது மனைவி யாரு, ராஜாவுக்கு அடிக்கடி வந்து உபதேசம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, நிறைய உதவி பண்ணாங்க. நம்ம உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து நமக்கு நிறைய உதவி செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே நம்மளை வெறுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில சமயம் நமக்கு நிறைய உதவி செய்கிறவங்களா இருக்காங்க, நமக்கு கஷ்டப்படும் போது வந்து நம்மளை ஆறுதல் சொல்லுவாங்க, நம்ம உற்சாகப்படுத்துவாங்க, நம்ம சிலப்போ பொருளாதார உதவி செய்வாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க நம்ம கூட வர முடியுமா என்ன, முடியாது. எப்போ யார் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, யாருமே நம்ம கூட வர முடியாது. அதனால ஒரு ஆழ்வார் பாரு, தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டே நாராயணன் நாமம். பெற்ற தாய் கூட எதிரி ஆகிவாரம், என்ன சுவாமி இப்படி சொல்லுங்க, பெற்றதாய் எப்படி ஒருத்தனுக்கு எதிரி ஆகும், எப்படி பெற்றதாய் ஒருத்தர் எதிரி ஆக முடியும்? ஆனால் ஆயிட்டாலே, எப்போ பெற்ற தாய் எதிரியானா, பரதனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லாத வயது செயலை செய்ய சொன்னா இல்லையா, ராமர் வந்து வனவாசம் அனுப்பிச்சிட்டு பரதனை சக்கரவர்த்தியாக சொன்னால், அப்போ அந்த தாய் வந்து அவனுக்கு எதிரியான ஆயிட்டா, கைகை வந்து பரதனுக்கு எதிரியாயிட்டா இல்லையா. அதனால தான் சொன்னார், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், அம்மா கூட சில சமயம் எதிரி ஆயிடுவான், அம்மா கூட நம்ம கூட வர முடியாது. அப்பனும் எதிரி ஆயிடுவான் சில சமயம். ஏன் எப்ப எதிரி ஆயிட்டான்? என்னை கஷிப்பு பிரலாதருக்கு எதிரி ஆயிட்டார். ஆனா உண்மையில பிரலாதர் அவர் எதிரியா நினைக்கல, பிரலாதர் வந்து நல்ல பக்தர் தான். என்ன கஷிப்பு அசுரனா இருந்ததுனால அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைச்சான். அப்ப அப்பாவே பையனை கொல்லணும்னு நினைக்கிறான். அந்த அந்த அம்மா அந்த பையனுடைய அம்மாட்ட விஷத்தை கொடுத்து அவனை கொல்ல சொல்றான். அப்ப எவ்வளவு ஒரு அம்மாவே தன்னுடைய குழந்தைக்கு விஷம் கொடுத்தா அது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல். அவன் நினைச்சா பிரலாதர் மனசு மாறிடுவான்னு. பிரலாதர் வந்து விஷ்ணு மேல பக்தி பண்ணார். என்ன கஷிப்பு எவ்வளவு அசுரத்தன்மை பண்ணி அந்த குழந்தைய கொல்லணும்னு பார்த்தா கொல்ல முடியல. கடைசியில் ஒரு வழி யோசிச்சார். அம்மா கையில கொடுத்து விஷத்தை கொடுத்தா பையன் குடிக்க மாட்டான் மனசு மாறிடுவான்னு சொல்லி அம்மா கையில கொண்டு விஷத்தை கொடுத்து அந்த பையனை குடுன்னு சொன்னான். பிரலாதர் என்ன பண்ணார்? அந்த விஷத்தை வாங்கி குடிச்சார். நீ வந்து கொடுத்தா நான் குடிச்சு குடிக்காம விட்டுடுவேண்ணா. ஏன்னா நீ அசுரனுக்கு மனைவியா இருக்க அவன் சொல்றதா கேட்பேன், நான் சொல்றது நீ பக்தி பண்ணா கேட்க மாட்டேன். அப்போ உனக்கு நான் குழந்தை இருக்கிறேன் இறந்து போன விஷ்ணு நான் இறக்குன்னு நினைக்கிறார இறந்து போட்டேன். இந்த உடல் எனக்கு தேவையில்லை. ஏன்னா பிரலாத மாதிரி அது உறுதியா இருந்தா நான் இந்த உடல் கிடையாதுங்கிறது. அதனாலதான் அவர் ஒன்றும் செய்ய முடியல. அவருக்கு தெரியும் நீ என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நீ என்ன மலை உச்சியும் தூக்கி போடுவியா போட்டுக்கோ, தண்ணியில குள்ள தூக்கி போடுவியா கடல்ல போடுவியா சமுத்திரத்துல போட்டுவியா போட்டுக்கோ, யானை வச்சு மிதிப்பியா மிதிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த உடலை தானே நீ எல்லாம் பண்ண முடியும், இந்த ஆத்மாவை நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த 5 வயசு குழந்தைக்கு அவ்வளவு ஒரு உறுதி இருந்தது. அதனாலதான் அவர் ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ணாலும் அதுல உறுதியா இருந்தார். எல்லாத்துக்குமே பகவான் வந்து அவரை காப்பாற்ற. அப்போ நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ கூட நமக்கு வந்து உதவி செய்ய முடியாது இறந்து போகும்போது. ஏன்னா வந்து அழலாம், நம்மளை நினைச்சு வேதனைப்படலாம், எல்லாம் பண்ணலாம், மயானம் வரைக்கும் வரலாம், அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்துடுவாங்க. சரி, இந்த முதல் மனைவி யாரு? ரெண்டு விதமா சொல்லலாம். இந்த முதல் மனைவி யாருன்னா, இந்த ஆத்மா எப்ப இந்த உலகத்துல வருதோ அப்ப கிருஷ்ணர் பரமாத்மாவா நம்ம கூட இருக்கார். எல்லா ஜீவாத்மா கூடயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. அது எறும்பா இருந்தாலும் சரி, எறும்பு முதற்கொண்டு ஒரு சின்ன உயிரான எறும்புல இருந்து புழு பாக்டீரியா வைரஸ் போன்ற சின்ன அணுக்கள்ல இருந்து பிரம்மதேவர் இந்த உலகத்தோட முதல் உயிர்வாளியான பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசி கூடயும் எல்லா ஆத்மா கூடயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். இந்த உடல்ல ரெண்டு ஆத்மா இருக்காங்க. நம்முடைய உடல்ல ரெண்டு ஆத்மா, ஒன்னு ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா. ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா என்ன வித்தியாசம்னா, ஜீவாத்மா இந்த உடலை எடுத்துட்டு இதுல வரக்கூடிய இன்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. பரமாத்மா அது சாட்சியா தான் இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. இந்த ஜீவாத்மா என்னைக்கா என்ன திரும்பி பார்ப்பானா? அந்த முதல் மனைவி பார்த்துட்டே இருந்தா இல்லையா, இவர் இவ்வளவு தூரம் கூட போறாங்க நம்மளை கண்டுக்கல, சரி பரவாயில்ல, நம்மளுக்கு அவர் வாக்கப்பட்டாச்சு, நம்ம அவர் கல்யாணம் பண்ணியாச்சு, அவர் விட்டு போக முடியாது, அவர் கூட இருந்துக்குவோம், கஷ்டமோ நஷ்டமோ அவர் கூட இருந்துக்குவோம், ஆனா அவர் மேல வேதனைப்படதான் முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணர் நம்ம கூட இருக்காரு எப்பவுமே பரமாத்மா ரூபத்துல. அவருக்கு நம்ம மேல ரொம்ப ஆதங்கம், ஐயோ நான் எப்போ இவன் கூட இருக்கேன்னு இவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே, இப்படி புலன்பத்துல மூழ்கி போயிருக்கான், உலக விஷயத்துல போறான், ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறான், கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், ஜம்ப பண்ண மாட்டேங்கிறான், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், பக்தி சசங்கத்தில் வந்து கலந்துக்க மாட்டேங்கிற கிருஷ்ணர் ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பார், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறேன். அப்போ இந்த உடலை விட்டு போகும்போது கிருஷ்ணரும் நம்ம கூட வரார் பரமாத்மா. அந்த பரமாத்மா எப்போ ஜீவாத்மா கூட வந்துட்டே இருக்கார். நம்ம எவ்வளோ உடல் எடுத்துன்னு போனாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பல பல உடல் கடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த உடல்ல இருக்கோம், இந்த சரீரத்தில் இருக்கோம். இப்போ நேரடியாக இந்த சரீரத்தில் வந்தோமாங்கிறது கிடையாது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ உடல் தாண்டி வந்திருக்கோம். எறும்பு புழு பூச்சி பறவை தாவரம் விலங்கு எவ்வளோ உடலை தாண்டி ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க தான் மனுஷ சரீரத்துக்கு வருவாங்க. இப்போ நம்ம மனுஷ உடல்ல இருக்கோம் இல்லையா, அதனால சொன்னாங்க துர்லப மானுஷ ஜென்மம், அரிது அரிது மாயுடாய் பிறத்தல், துர்லபம் ரொம்ப அரிது இந்த மனுஷ வாழ்க்கை. அப்போ ஜீவாத்மா இந்த மனுஷ வாழ்க்கைக்கு வரும்போது எவ்வளோ சரீரம் மாறி இருக்கோ அவ்வளோ சரீரத்துக்கூடயும் கிருஷ்ணர் பரமாத்மாவும் கூட வந்துகிட்டே இருக்கார். ஜீவாத்மா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கூட கிருஷ்ணர் பரமாத்மா வந்துகிட்டே இருக்கார் கூட. நம்ம ஓரத்து கூடயும், நான் ஒரு தனி ஜீவாத்மா, நீங்க ஒரு தனி ஜீவாத்மா, இவங்க அவங்க எல்லாரும் ஓரத்துல தனித்தனி ஜீவாத்மா, ஆனா நம்ம எல்லாத்துக்கூட கிருஷ்ணர் இருக்கார். அதுதான் கிருஷ்ணோடைய விசேஷம். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜீவாத்மா ஒரு அணு ஆத்மா, பரமாத்மா ஒரு விபு ஆத்மா. பரமாத்மாங்கிறது ஒரு எல்லையற்றவர், அவர் எல்லா பக்கம் வியாபிச்சிருக்க முடியும், எல்லாரு கூட இருக்க முடியும், என் கூட இருக்க முடியும், உங்க கூட இருக்க முடியும், அவர் கூட இந்த மரத்து கூட எல்லாத்துக்கூட இருக்கார், எல்லா பக்கம் இருக்கார் பரமாத்மா. அந்த பரமாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், எப்பவும் நம்ம கூடயே வந்துட்டு இருக்கார். அவரை திரும்பி பார்த்துட்டோன்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து. இப்ப அர்ஜுனனுக்கு ஏற்பட்டுருச்சு, அர்ஜுனனுக்கு வந்த குழப்பம் கிருஷ்ணரை மறந்து போனதுனால. இப்ப கிருஷ்ணர் இப்ப உபதேசிக்கும் போது அர்ஜுனன் கிருஷ்ணரை திரும்பி பார்த்துட்டார், கிருஷ்ணர் உபதேசம் கேட்க போறார். அப்ப கேட்டவுடனே அவரோட குழப்பமெல்லாம் போயிடும், குழப்பமெல்லாம் போய் அவர் தெளிவாடுவார். அது மாதிரி ஜீவாத்மாவை நம்ம வந்து இந்த உடல் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கோம், கிருஷ்ணர் தான் நம்ம கூட எப்பவுமே வந்துட்டு இருக்காரு. அப்போ அவரை உணர்ந்துட்டோன்னா, அவரை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோன்னா படிப்படியாக நம்ம கஷ்டங்கள்லாம் போயிடும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இந்த முதல் மனைவி இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போகும்போது நம்ம செய்யக்கூடிய காரியங்களை தான் எடுத்துன்னு போவோம். இந்த உடலை வச்சு நம்ம என்னென்ன காரியம் பண்ணிருக்கோம் இல்லையா, நல்ல காரியம் பண்ணியிருப்போம், கெட்ட காரியம், பாவ செயல் புண்ணிய செயல் ரெண்டும் பண்ணிருப்போம், அதுதான் நம்ம தூக்கின்னு போவோம், வேறு எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம செய்த பாவ புண்ணியம் தான் நம்ம கூட வரும். என்னைக்கா நம்ம நினைக்கிறோமா, இப்ப ஜனங்க யாரும் யோசிக்கிறாங்களா நான் செய்யறது பாவமா புண்ணியமா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், அதுக்கு நான் என்ன வேணா செய்யலாம். யார் இப்போ அதெல்லாம் பார்க்க போறான், நான் பாவமோ புண்ணியமோ அது அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இப்படிதான் அவங்க தத்துவம். இப்ப ஜனங்க வெளி உலகத்தில் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாவமோ புண்ணியம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். முதல் சுயநலம் என்னது, நான் சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது சுயநலம், என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும். மூணாவது சுயநலம், என்னோட நாட்டில் உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்ப எப்படி பார்த்தா இதெல்லாம் சுயநலம் தான். அது சுயநலம் விரிவடையுதுன்னு சொல்லலாம். சுயநலம் எப்படி விரிவடையும், நான் எனது என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய இனம் என்னுடைய மதம் என்னுடைய மொழி என்னுடைய நாடு, இப்ப இந்த சுயநலம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா உண்மையான ஆத்மாவுடைய சுயநலத்தை நம்ம மறந்து போடுறோம். ஆத்மா மேல உண்மையாலும் நம்ம அக்கறை இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுயநலத்துல விட்டுட்டு நான் வந்து பகவான் போகணும், அதுதான் உண்மையான அகங்காரம். ஆத்மாக்கு எப்ப உண்மையான அகங்காரம் வரும், பொய் அகங்காரம் இருக்கு, ரெண்டு அகங்காரம் இருக்கு, உண்மையான அகங்காரம் இருக்கு, பொய் அகங்காரம் இருக்கு. பொய் அகங்காரம் என்னது, நான் இந்த உடல் இது என்னுடையது எனக்கு சொந்தமானது, இதெல்லாம் பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது, நானும் அவருடைய சேவகன் அப்படிங்கறத உண்மையான அகங்காரம். அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். கிருஷ்ணரை எஜமான ஏத்துக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அர்ஜுனன் தெளிவான மாதிரி நம்ம தெளிவாயிடலாம். அது ஏற்றுக்காம இருக்கும்போது குழப்பம், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அதனால நம்ம வந்து முதல் இந்த அடிப்படை ஆன்மீக அறிவு நமக்கு வேணும். நாம் இந்த சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா, இந்த உடல் வந்து ரெண்டு, இது வந்து அழியக்கூடியது, இது வந்து ஸ்தூல சரீரம் சூட்சம் சரீரம் ரெண்டு இருக்கு, ஆத்மா இதுல இருந்து அப்பாற்பட்டது அப்படிங்கறத இன்னும் நம்ம பின்னாடி வரக்கூடிய பின்யாசத்துல விவரமா படிச்சுக்கலாம். அப்படி கிருஷ்ணா இந்த அத்தியாயத்துல ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து போதிக்கிறார். அதுல இருந்தா தொடங்குது, முதல் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யாரு, எனக்கு இந்த உடலுக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் இந்த உடல்ல வந்திருக்கேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் பிறக்கிறேன், எனக்கு ஏன் இந்த உடல் கிருஷ்ணர் படைச்சிருக்காரு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறேன், அதுக்கப்புறம் திரும்பவும் பிறக்க போறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான், இதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அறியாமைங்கிறது. இதை பத்திலாம் நம்மளை பத்தி விவரமா தெரிஞ்சுட்டோம்னா படிப்படியா நம்ம அறியாமிலிருந்து விடுபடுறோம்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணர் அதுக்காக தான் பகவத்கீதையை போதிச்சிருக்கார், நம்மளை வந்து அறியாமிலிருந்து விடுவிக்கிறதுக்காக. இப்ப அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி கிருஷ்ணர் நம்மளை படிப்படியா அறியாமிலிருந்து விடுவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்க. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்